உங்கள் வார்த்தா ஆப் வழங்கும் தவக்கால புனித வாரம். வார்த்தா ஆப்பில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தவக்கால புனித வார திங்கள். ஆண்டவரின் பாடுகளின் ஞாயிறு என்பது குருத்து ஞாயிறு. குருத்து ஞாயிறு என்று நாம் சொல்லிக் கொண்டாலும் திருவழிபாட்டு முறைமைப்படி இன்றைய நாள் ஆண்டவரின் பாடுகளின் ஞாயிறு என்றுதான் அழைக்கப்படுகிறது. ஆண்டவருடைய துன்பங்களையும் இறப்பையும் பற்றி இந்த வாரம் முழுவதும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த வாரம் முழுவதுமே நமது சிந்தனைக்காக இயேசுவின் தற்கையளிப்பை எடுத்துக்கொள்வோம். பொதுவாகவே ஒரு மனிதர் எப்படி வாழ்கிறாரோ அப்படிதான் இறக்கிறார். இயேசுவும் அப்படிதான். அவர் வாழ்ந்தபோது தன்னை முழுமையாக இறைவனுக்கு கையளித்தார். இறந்தபோதும் அவ்வாறே மனித ஆளுமையை நாம் 5 கூறுகள் கொண்டதாக வகைப்படுத்தலாம். அவை 1 உடல், 2 மனம், 3வதாக ஆன்மா, 4வதாக உணர்வுகள், 5வதாக உயிராற்றல். இந்த 5ஐயும் நாம் இறைவன் பால் எழுப்புகின்ற போதுதான் நமது ஜபம், இறையொன்றிப்பு அல்லது அர்ப்பணம் முழுமையாகும். இந்த வாரம் முழுவதும் இந்த 5 நிலைகளிலும் எவ்வாறு தன்னை முழுமையாக தந்தை இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்தார் என்று நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். இயேசு தன் உடலை ஒப்புக் கொடுத்தார். ஆம், நம்மை அடையாளப்படுத்தும் மிகப்பெரிய அடையாளம் நமது உடல்தான். ஆனால் நம் உடல் நமக்கு சொந்தமல்ல, அது ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவரும் உடலுக்கே உரியவர் என்று 1 கொரிந்தியர் 6:13 நாம் வாசிக்கின்றோம். எனவேதான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்றார். இது எபிரேயர் 10:5-7 வரை நாம் வாசிக்கின்றோம். மேலும் இந்த திருவுளத்தால் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் துயரம் பட்டவர்களாய் இருக்கிறோம். இது இயேசுவின் அர்ப்பணத்தின் முதல் படி. இயேசு தனது உடலை தனதென கருதாமல் தந்தை இறைவனுக்கு உரியது என்றே வாழ்ந்தார். அவரது திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு மட்டுமே நம் உடலை பயன்படுத்தினார். இறுதியாக தனது உடலை பலியாக ஒப்புக் கொடுத்தார். இயேசுவிடம் வேண்டிக் கொள்வோம், எங்களை உமது மாட்சியின் பங்குதாரர்களாக அழைக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். நீர் உமது உடலை இறைவனின் ஆலயமாக மாற்றியது போல நாங்களும் எங்களின் உடலை உம்மை மாற்றிப்படுத்த பயன்படுத்துவோமாக. உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாற்றி. நம் குற்றங்களுக்காக அவர் காயமடைந்தார். நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். அன்று எருசலேம் நகருக்கு இறைவன் நுழைந்த போது அனைவரும் ஒலிவ கிளைகள் பிடித்தவராய் அவரை வரவேற்றார்கள். அந்த நிகழ்வை இப்பொழுது தியானிப்போம்.
மண்ணுலகும் அதில் நிறைந்த யாவும் ஆண்டவருடையன, பூவுலகும் அதில் வாழும் குடிகள் யாவரும் அவர் தம் உடைமையே. ஏனென்றால் கடல்களின் மீது பூவுலகை நிலை நிறுத்தியவர் அவரே, ஆறுகளின் மீது அதை நிலைநாட்டியவர் அவரே.
எபிரேயர்களின்
ஆண்டவரது மலை மீது ஏறி செல்ல தகுந்தவன் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்க கூடியவன் யார்? மாசற்ற செயலினன் தூய உள்ளத்தினன் பயனற்றதில் தன் மனதை செலுத்தாதவன் தன் அயலானுக்கு எதிராக வஞ்சகமாய் ஆணையிடாதவன்.
பாஸ்கா விழாவுக்கு 6 நாட்களுக்கு முன்பு இயேசு பெத்தனியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழ செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா லாமிச்சு என்னும் கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவருமான யூதாசு ஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாயிருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதுண்டு. அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழ செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். மார்க்க நற்செய்தியில் காணப்படுகின்ற இயேசுவின் துன்பங்கள் பற்றிய பகுதி தனித்தன்மைகளை கொண்டது. இயேசு அனைவராலும் கைவிடப்பட்ட நிலையில் உயிர் துறக்கிறார். கடவுள் கூட அவரிடமிருந்து அகன்று விட்டது போல தோன்றிய வேளையில் இயேசு உரக்க கத்தி உயிர் விடுகிறார். ஆனால் இருள் சூழ்ந்த அந்த நேரத்திலும் ஓர் ஒலிக்கதிர் அங்கே தோன்றி மிளிர்கின்றது. இயேசுவை தங்கள் எதிரியாக கருதிய ரோமை அதிகார வர்க்கத்தை சார்ந்த 100வ தலைவரின் வாயிலிருந்து ஒரு மகத்தான உண்மை வெளிப்படுகிறது. அதாவது 100வ தலைவர் இயேசுவை இறைமகன் என அறிக்கையிடுகிறார். மார்க்க நற்செய்தி முழுவதுமே இங்கே தன் உச்ச கட்டத்தை எய்துகிறது. இயேசு தம் பணிக்காலத்தின் தொடக்கத்திலிருந்தே தம் சீடர்களுக்கு அறிவுறுத்திய உண்மை இங்கே அப்பட்டமாகிறது. மானிட மகன் துன்பங்கள் அனுபவிப்பார் என்றும் துன்பத்தின் வழியே வாழ்வு பிறக்கும் என்றும் இயேசு போதித்திருந்தார். இங்கே சிலுவையில் தொங்கும் இயேசு துன்பத்தின் உச்சக்கட்டத்தை எட்டிவிட்ட போதிலும் இறைமகன் என போற்றப்படுகிறார். அதுவும் பிற இனத்தை சார்ந்த ஒரு மனிதர் இயேசுவை இவ்வாறு போற்றுகிறார். இயேசு இறைமகன் என்பதன் பொருள் என்ன? இயேசுவிடத்தில் நாம் கடவுளின் பண்புகளை காண்கின்றோம். கடவுள் என்றால் யார் என்பதை இயேசு தம் வாழ்வின் வழியாக, சாவின் வழியாக, உயிர்த்தெழுதல் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். கடவுள் அன்புமயமாக இருக்கிறார் எனவும் அவரிடத்தில் துலங்குகின்ற இரக்கத்திற்கும் மன்னிப்பு வழங்கும் இதய நெஞ்சுக்கும் எல்லையே கிடையாது என இயேசு நமக்கு காட்டுகிறார். நாம் உண்மையிலேயே இயேசுவை இறைமகன் என ஏற்று நம்புகிறோமா? இறைவா, உம் திருமகனில் உம்மை கண்டு ஏற்றிட அருள் தாரும் என வேண்டிக் கொள்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் வார்த்தா ஆப்பில்.